உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்டவரின் நற்செய்தி. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சொன்ன நற்செய்தி. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தியை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அறிவித்தார்கள், மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த பின்பு அவர் முதலாவதாக இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றார். தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்கின்ற செய்தியை அவர் தெளிவாக லூக்கா 4:18-19 அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் தெளிவாக அறிவிக்கின்றார். நீங்கள் வேதாகமம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் முதல் முதலாக ஒரு பழைய ஏற்பாட்டின் பகுதியை எடுத்து ஒரு ஜெப ஆலயத்தில் எழுந்து நின்று அவர் பிரசங்கிக்கக்கூடிய செய்தி இதுதான். This is his first message actually. இதற்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பொது வழியில் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், பொது வழியில் அவர் மக்களுக்கு கொடுத்த செய்தி. ஆனால் ஆண்டவர் ஜப ஆலயத்தில் கொடுத்த முதல் செய்தி, ஒரு பழைய ஏற்பாட்டை எடுத்து வைத்து கொடுத்த முதல் செய்தி, ஏசாயா 61 எடுத்து வைத்து கொடுத்த முதல் செய்தி என்பது இந்த லூக்கா 4:18-19 சொல்லப்படுகிற காரியங்கள் தான். தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர், தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சர். And what was his first message? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் முதலாவதாக நான் இந்த நாளில் உங்களோடு சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சிறிய தலைப்பு சுவிசேஷ பிரசங்கம், இவாஞ்சலைசிங், சுவிசேஷ பிரசங்கம். சுவிசேஷ பிரசங்கம் என்பது ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அவர் எருசலேமுக்கு சென்றது வெறும் 4 அதுவும் வெறும் கிட்டத்தட்ட 4 முறை அவர் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அவர் அங்க போனார். ஆனால் அதற்கு பிற்பாடாக அவர் எங்கெங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள், அவர் கிராமம் கிராமமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்தவராக விளங்கினார். உங்களுக்காக ஆண்டவருடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது என்று அவர் சொல்ல அங்கே அவர் சென்றிருக்கிறார். நீங்கள் இதை முழுவதுமாக நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அதிக நேரம் கலிலேய கடலோர பட்டணங்களில் அவர் தங்கியிருந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்பதை நாம் தெளிவாக வாசிக்கலாம். இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி கூட அவர் எங்கிருந்து வாசிக்கிறார், அந்த வேத பகுதியை எந்த பட்டணத்திலிருந்து வாசிக்கிறார், எருசலேம் தேவாலயத்திலிருந்து வாசிக்கிறாரா, எங்கிருந்து, கலிலேயாவா, நாசரேத். ஆண்டவர் எங்கிருந்து இந்த பகுதியை வாசிக்கிறார், நாசரேத். நாசரேத் என்பது என்ன, அவர் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர் பெத்லகேம், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். இந்த நாசரேத் பட்டணத்தில் இருந்தவர்கள்லாம் யார், சாதாரண விவசாயிகள், சாதாரண விவசாயிகள். நீங்க இன்னைக்கும் நாசரேத் பக்கம் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்களுக்கு போற பாக்கியம் கிடைச்சதுன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா நாசரேத் ஊர் என்பது கலிலேய அந்த தண்ணீர் கடல் அருகே, அங்க சீ ஆஃப் கலிலி பக்கத்தில் கூடிய ஒரு சின்ன ஊர். அந்த கலிலேய கடலில் இருந்து அவர்கள் தண்ணீரை எடுத்து அந்த ஊரில் அவர்கள் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். விவசாயம் பண்ணுகிறவர்கள் அங்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், மிகவும் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில்தான் ஆண்டவர் முதலாவது தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த தரித்திரம் என்ன நினைக்கிறோம், தோஸ் ஆர் புவர் இன் சோல் நினைக்கிறோம், தோஸ் ஆர் புவர் இன் ஸ்பிரிட் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் நம்மளுக்கு அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க கிரேக்க வேதாகமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்ன வார்த்தை குறிக்கப்படுதுன்னா போட்டகோய்ஸ். போட்டகோய்ஸ் போட்டகோய்ஸ்னா எப்படி என்ன அர்த்தம்னா those who are economically weak, those who are economically really, really poor, அப்படி பட்டவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்திருக்கிறார். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் அவர்களுக்கு மட்டும் முதலாவது? நியாயமான கேள்வி வரணும். என்ன, எல்லாரும் சர்ச்சுக்கு வரோம், எல்லாரும் ஆண்டவரை தேடிதான் வரோம், பட் வை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தரித்திரருக்கு முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அப்படி அவர் ஏன் சொல்றார் நம்ம பார்த்தோம்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டுமல்ல, இன்றைய நாளிலும் நீங்கள் யூத மத சார்ந்த கோயில்களுக்கு செல்வீர்களானால், அந்த சினகாவுக்கு செல்வீர்களானால், யூத மத சார்ந்த நூல்களை பார்ப்பீர்களால், அதை சாதாரணமான ஏழைகளினால் தொட முடியாது. நீங்க பைபிள் கையில தூக்கி வச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் வச்சுட்டு போறோம், நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போறோம், நம்ம செல்போன்ல வச்சுக்கிட்டு போறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தூக்கி வச்சுக்கிறோம், இஷ்டத்துக்கு கீழே போடுறோம். ஆனால் யூத கோயில்களுக்கு நீங்க செல்வீர்களானால், அந்த ஸ்க்ராலை கூட இன்னைக்கு கூட உங்க கைகளினால் நீங்கள் தொடக்கூடாது. அந்த ஸ்க்ராலை தொடுறதுக்கு கூட ஒரு அலுமினியம் கை, ஒரு சின்ன கை இருக்கும், அலுமினியம் பாயிண்டர் போட்ட கை இருக்கும், அந்த அலுமினியம் பாயிண்டர் போட்ட கையை வச்சுதான் அந்த ஸ்க்ராலையே தொடணும். ஏழைகளால் அது வாங்க முடியாது, பராமரிக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது இதே போன்று யார் யாரெல்லாம் பணக்காரர்களாக இருந்தாரோ அவர்களால் மட்டும்தான் அந்த நூல்களை வைத்திருக்க முடிந்தது. ஒன்னு சினகாகல இருந்தது, அப்படி இல்லைன்னா யார் யாரெல்லாம் பணக்காரர்களாக இருந்தாரோ, யார் யாரெல்லாம் ஆட்களை வேலைக்கு வைத்து அவர்கள் வீட்டில் அந்த பார்ச்மெண்ட்ஸ், அந்த ஸ்கிரால்ஸ் வாங்கி வைக்க முடிந்ததோ அவர்களுடைய வீட்டில் அந்த நூல்கள் இருந்தது. ஏசையா தீர்க்கதரிசியின் நூல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அங்கே சொல்வது, நான் அவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வரவில்லை, மாறாக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். யார் யாரெல்லாம் ஏழைகள் என்று நீங்கள் அவர்கள் கையில் ஆண்டவருடைய வார்த்தையை கிடைக்க விடாதபடி செய்தீர்களோ, யார் யாரெல்லாம் ஏழைகள் என்று அவர்கள் திருச்சபைக்கு வந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி ஒதுக்கி வைத்தீர்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் முதலாவதாக உலகத்திற்கு அறிவிக்கின்ற நற்செய்தி. முதலாவதாக உலகத்திற்கு அறிவிக்கின்ற நற்செய்தி, உலகத்திற்கு ஆண்டவர் சொன்ன நற்செய்தி பணக்காரர்களுக்கு ஆனதல்ல, செல்வந்தர்களுக்கு ஆனதல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து சாகித்து இருப்பவர்களுக்கான நற்செய்தி அல்ல, மாறாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிணையாளிகளுக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஏழைகளுக்கு ஆண்டவர் சொன்ன நற்செய்தி. இதுதான் the first message of Jesus. The first message of Jesus. எனக்கு அருமையான திருச்சபையே, இந்த நாளில் நாம் யாருக்காக நாம் சுவிசேஷ ஊழியங்களை செய்கின்றோம், யாருக்காக நாம் நம்முடைய நேரங்களை திருச்சபையாக தனித்தனி நபர்களாக நாம் செலவிடுகின்றோம், நாம் சற்று இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் முதலாவதாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தபோது He made clearly his option very clear that he is going to work for the poor and be with the poor. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், ஏழைகளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை குறித்து நாம் சிந்திக்கின்றோமா? அவர்களுக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் யோசிக்கின்றோமா? அவர்களுக்கு தேவைகளை நாம் சந்திக்கின்றோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் கேட்ட அந்த நிருப பாட 1 கொரிந்தியர் 12 சொல்லுகிறது போல, ஒரு அவயவம் கஷ்டப்பட்டால் முழு சரீரமும் கஷ்டப்படுகிறது. ஆனால் நம்முடைய இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர் பணமில்லாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது, நம்முடைய சகோதரி பணமில்லாமல் கஷ்டப்படுகிற பொழுது, நம்முடைய சகோதர சகோதரி ஏதோ ஒரு வருத்தத்தில் கஷ்டப்படுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த கஷ்டத்தை உணர்கிறோமா? ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அவர்களுக்கு சத்தியமாக பகிர்ந்து கொடுக்கிறோமா? அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்கின்றோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 19:7 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். என்ன சொல்லுது நீதிமொழிகள் 19:7? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 21:13 யாருக்கு தெரியும்? நீங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான்னு ஒரு வசனம் இருக்கு. ஏழைகளுக்கு இறங்காதவன் என்ன பண்ணுவான்னு ஒரு வசனம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அதான் நீதிமொழிகள் 21:13 யாரை எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏழையன் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். ஏழை கூப்பிடுகிறதுக்கு தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தான் கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். நமக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட் அதான். ஒரு ஏழை உங்கள் முன்பாக இறங்கி கூப்பிடும் பொழுது, ஒரு சகோதரன் சகோதரி உங்கள் முன்பாக கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் அவனுக்காக இறங்கவில்லை என்றால், நீங்கள் அவனுக்காக இறங்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தின்படி வாழவில்லை என்றால், நீங்கள் அவனுக்காக இறங்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால், நீங்கள் ஆண்டவர் செய்ததை போல் ஒரு பிரிஃபர்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் ஏழைகளுக்கு என்று நீங்கள் எடுக்கவில்லை என்றால், நீங்கள் கூக்குரலிடும் போது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது உங்களுடைய சத்தம் கேட்கப்பட மாட்டாது. வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருந்து கொள்வார். ஏனென்றால் உன் சகோதரன் சகோதரியை நீ கண்டுகொள்ளவில்லை. பின்பு எப்படி ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்பார்? தன் கண் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? இதை நாம் இன்று புரிந்து கொள்வோம், இதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய நற்செய்தி என்பது முதலாவது ஏழைகளுக்கானது, முதலாவது அது இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கானது, முதலாவது அது இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கானது. இதனாலதான் நாம் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மிஷனரிஸ்லாம் போகும்போது அவர்கள் பணக்காரர்கள் வீட்டுக்கு போகல, அங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வீட்டுக்கு போகல, மாறாக அவர்கள் வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்துகின்ற மக்களிடத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதன் காரணமாக தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவராக உட்கார்ந்திருக்கிறோம். இதை நாம் தெரிந்து கொண்டு இதன்படி வாழ நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மிக முக்கியமான ஆண்டவருடைய ஊழியம் என்பது விடுதலையாக்கும் ஊழியம், விடுதலையாக்கும் ஊழியம். நீங்க இந்த 4:18 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, இங்க பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசையா 61 கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இன்னும் ஐசையா 58:6 பார்த்தாலும் சரி, ஐசையா 42:7 பார்த்தாலும் சரி, இல்ல ஐசையா 61:1 பார்த்தாலும் சரி, இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவர் இங்கே இந்த இடத்தில் அவர் சொல்லுகின்றார். மூன்று வசனங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்வது ஏசையா 61:1 ஆண்டவர் சொல்றாருன்னு. ஆனா நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்படுகிறது மூன்று வசனங்கள் சேர்ந்து சொல்லப்படுகிறது. ஏசையா 61:1, ஏசையா 58:6, ஏசையா 42:7. ஏன் அப்படி சொல்லப்படுது நீங்க நினைக்கிறீங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா? இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த மூன்று வசனங்கள் சேர்ந்து வருவதற்கான காரணம், பிகாஸ் காட் மேக்ஸ் இஸ் மினிஸ்ட்ரி கிளியர். முதலாவது நற்செய்தியானது ஏழைகளுக்கான நற்செய்தி என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இரண்டாவது அவர் செய்கின்ற ஊழியம் பட்டது எப்படி இருக்கும் பொழுது அவர் மீண்டுமாக தெளிவாக சொல்கின்றார். என்ன சொல்றாரு? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இந்த நான்கு வகையான வெவ்வேறு விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எப்படி? இருதயம் நடுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, மேலும் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் லூக்கா நற்செய்தி பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படி அனைத்து விதமான சிறைப்பட்ட மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த ரிலிஜியன் சம்பந்தப்பட்டு, அதாவது யூத மத சம்பந்தப்பட்டு யார் யாரெல்லாம் சிறைப்பட்டு போயிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியை தொடக்கூடாதுன்னு வேதாகமம் சொல்லுகிறது. குஷ்டரோகியை தொடாதே, அவன் சுத்தமற்றவன், அவனை தொட்டால் நீயும் சுத்தமற்றவனாக மாறி விடுவாய் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை சென்று தொடுகிறார், ஆண்டவர் அவனை சென்று தொடுகிறார். நீ ஒரு பிரேதத்தை தொடக்கூடாது என்று வேதாகம் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு பிரேதத்தை தொட்டு எழுப்புகிறார். ஒரு அது மட்டுமல்ல, ஒரு அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ப்ராஸ்டியூட்டை வேத பாடல்கள் கல்லறிந்து கொல்லும் பொழுது ஆண்டவர் சென்று காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ப்ராஸ்டியூட் என்பவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவன். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியின்படி அவள் கல்லறிந்து சாக வேண்டும் என்பது உண்மையான நிதர்சனமான உண்மை. பட் இன் லூக் God breaks all boundaries. He transcends all boundaries. He breaks all boundaries. Nothing separates human from the love of God. எதுவும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் சேரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகின்ற வாழ்க்கையாக, உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக விடுதலையாகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கவே ஆண்டவர் தன்னைத்தானே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களிலிருந்து விடுதலையாக்க அவர் தம்மை தாமே கைதியாக ஒப்புக் கொடுத்தார். He gave up his freedom so that we can gain our own freedom. He gave up his own life so that we can gain our life. இதுதான் லூக்கா 4:18 ஒரு முக்கியமான ஒரு சினாப்சிஸ். ஆண்டவர் அனைத்து விதமான சிறைப்பட்டவர்கள், குருடனாய் இருந்தவனுக்கு பார்வை கொடுக்கிறார். குருடனாய் இருந்தவனுக்கு பார்வை என்பது என்ன? வெறும் கண்கள் குருடானவனுக்கு பார்வை என்பது மட்டுமல்ல, மாறாக வேதத்தை தெரியாமல், வேதத்தை படிக்க தெரியாமல் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்கள் பின்பாக சென்ற குருட்டுத்தனமான நம்பிக்கைக்கு இருந்தவனுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்பது என்ன? வேதத்தை அறிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் கொண்டு போய் பலி 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 என்று எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சிறைப்பட்டு போன நம்பிக்கையில் இருந்து விடுதலை, குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருந்து விடுதலை. அதற்காக அவர் எல்லா துணையும் அவர் செய்தவராயிருக்கிறார். He broke all boundaries. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான், Are we willing to break all boundaries to reach to others? நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் சிஸ்டர் அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க. பிருந்தா சிஸ்டருடைய பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி, தட் இஸ் ஒன் பிளேஸ் வேர் ஐ கேன் ஃபார் ஷூர்லி சே த சர்ச் ஹாஸ் புரோக்கன் இட்ஸ் பவுண்டரி. The traditional churches will never accept that. நீங்க இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டு ரோமன் கத்தோலிக்க சில திருச்சபைகளெல்லாம் போனீங்கன்னா நீங்க இப்படி பண்றது தப்பு. பட் ஆனால் நம்முடைய திருச்சபை அதை பண்ணி இருக்கிறதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அது மட்டும் போதாது, நாம் நம்முடைய திருச்சபையாக இப்படி குருட்டுத்தனமான நம்பிக்கையை பின்பற்றுகிற மக்கள், குருட்டுத்தனமாக நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க நாம் அனைத்து விதமான பவுண்டரியும் உடைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை திருச்சபையாக இந்த நாளில் எழுந்து நின்று செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். God made his ministry clear so that our ministry can be clear. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அவ்வாறு செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய அனுகிரக வருஷமானது பிரசித்தப்படுகிறதாயிருக்கிறது. The year of the Lord என்ன யாருக்கா தெரியுமா? சரி, கரெக்டா சொன்ன ஒரு பிரைஸ் இருக்கு. கரெக்டா சொன்ன பிரைஸ் இருக்கு. இயர் ஆஃப் த லார்ட் யாருக்கு தெரியுமா? விடுதலை. சரி, நேற்று யாரும் பதிலே சொல்லல, இன்னைக்கு யாரும் பதிலே சொல்லல, அப்புறம் ரெண்டு நாள் பிரைஸ் கிடையாது. பரவாயில்ல, என் வைஃப் பண்ண பரிசு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இயர் ஆஃப் த லார்ட். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங் நம்ம என்ன பாடணும்?
வாட் இஸ் அவர் ஓபனிங் சாங்? இல்ல இல்ல, அது வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங். நம்ம நல்ல வேலை இன்னைக்கு நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் வரல, அதால இப்பெல்லாம் தேடுறீங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம அட்டென்டிவ்னஸ் இருக்கு. வாட் வாஸ் அவர் ஓபனிங் சாங்? அதையாவது சொல்லுங்க, நான் பரிசு தரேன். அம்மா ஜூபிலின்னாங்க. சோ தட் இஸ் த ரைட் சாங். வி சாங் அபவுட் த இயர் ஆஃப் ஜூபிலி. So when we talk about the year of the Lord, it is nothing but the year of the Jubilee. What does it mean by the year of the Jubilee? நீங்கள் லேவி ராகமம் 25 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அங்கே என்ன சொல்லப்படுகிறது? லேவி ராகம் 25 அதிகாரம் 10 வசனத்தில், 50 வருடம், 7 வருடம், 7 வருடம், 7 வருடம் என்று 49 வருடங்கள் கடந்த பின்பு 50 வருடத்தில் உங்களிடத்திற்கு யாராவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீ அவனுக்கு விட்டுவிடு. பிறனுடைய நிலத்தை அவன் கடன் வாங்கியது நிமித்தம் நீ வாங்கி வைத்திருந்தால் அதை நீ விட்டுவிடு. அனைவருக்கும் அனைத்தையும் திருப்பிக் கொடு. அனைத்து மக்களும் மீண்டும் ஆண்டவருக்குள்ளாக இன்பமுற்று வாழுங்கள் என்பதுதான் the year of the Lord. இதான் லேவியராகமம் 25:10 சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஜெரேமியா 34:14 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, திருப்பி இதே இதை எசேக்கியா கொண்டு வர ட்ரை பண்றாரு. மக்கள் முடியாதுன்னு பின்வாங்கி போகிறாங்க. அதே இதான் திருப்பி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றார். இத்தனை நாட்கள் நீங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள், இந்த நாள் முதல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் அடிமைப்பட்டு இருக்காமல், அந்த பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணுகிற மக்களை அடிமைப்படுத்தாமல் அனைவருக்கும் விடுதலையை சொல்ல கடவுள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தட் இஸ் தி இயர் ஆஃப் தி லார்ட். அனைவருக்குமான விடுதலை. யாரும் அடிமை அல்ல, ஆண்டவருக்குள்ளாக அனைவரும் விடுதலை பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அங்கே நின்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எல்லா விதமான பவுண்டரியும் உடைத்து அனைவருக்கும் விடுதலையை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய விடுதலை என்பது கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆனா நம்ம இந்த நாள்ல ஃப்ரீடம் ரொம்ப நெகட்டிவ் கனெக்டேஷன் எடுக்கிறோம். அமெரிக்கால ஃப்ரீடம் என்னன்னு கேட்டோம்னா, போன வாரம் நான் ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணலாம், he has his own freedom to do that. துப்பாக்கி எடுத்து 10 பேரை கூட சுடலாம். Because he has his own freedom. அதுதான் வந்து அமெரிக்காவில் ஃப்ரீடமா பார்க்கப்படுகிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற ஃப்ரீடம் அப்படிப்பட்ட ஃப்ரீடம் அல்ல. நீங்கள் லூக்கா 22 அதிகாரம் வசனங்கள் 24-27 வாசித்து பார்ப்பீர்கள், அங்கே சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக அடிபணிந்து உங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு செய்கின்ற ஊழியமே உண்மையான விடுதலை அளிக்கும் ஊழியமாக இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த நாளில் அப்பேற்பட்ட விடுதலையாக்குகின்ற ஊழியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். மக்களை விடுதலையாக்க, ஆண்டவருக்குள்ளாக அடிபணிந்திருக்க, சகோதர சகோதரிகளை சிநேகித்து வாழ, அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திக்க நாம் இந்த நாளில் திருச்சபையாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். த இயர் ஆஃப் த ஜூபிலி என்பது ஆண்டவருடைய ஆண்டு என்பது சும்மா சாதாரணமாக கடந்து வந்தது. ஆண்டவருடைய ஆண்டு என்பது நாம் சும்மா பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதனாலும், பாடுகள் பாட்டு பாடிக்கொண்டிருப்பதனாலும், ஆண்டவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தினாலும் அது கடந்து வந்து விடாது. மாறாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆண்டுக்காக உழைக்கும் பொழுதுதான், மக்களை விடுதலையாக்கும் பொழுதுதான், ஆண்டவருக்குள்ளாக இருந்து மக்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆண்டு என்பது கடந்து வருகிறதாயிருக்கிறது. ஆண்டவர் அதை உங்களுக்கு முன்பாக அவர் செய்து காட்டினார். அதற்கு அவருக்கு பரிசாக கிடைத்தது சிலுவை. இன்று நீங்களும் நானும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் திருச்சபையாக அதை செய்வோம், பிறருக்கு விடுதலை அளிப்போம், ஆண்டவருடைய அனுகிரக வருடத்தை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை ரட்சகராகிய ஆண்டவரே, அப்ப மீண்டுமாக இந்த மத்தியான வேளையிலின் தேவனே, நாங்கள் உம்முடைய பாதப்படியில் கடந்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஊழியத்தில் தரித்திரருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்துக் கொண்டீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விடுதலை அளித்து என் தேவனே, உம்முடைய ஆண்டை நீர் கொண்டாடும்படியான சாக்கியத்தை கொண்டு வரும்படியாக நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்தீர் சுவாமி. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய்,
அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டவர்களாய் என் தேவனே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் பிறருக்கு விடுதலை அளிக்கவும், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் தேவனே தரித்திரருக்கு முதலாவது உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லவும், அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், உமக்கு ஏற்ற வழியில் நீர் வணைந்து கொள்ளும். மீட்பர் இயேசுவுடன் ஜெபிக்கின்றோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.